சித்தரவியோம ஆகும் திருச்சிற்றம் பலத்துள் நின்று பொப்புடன் நடஞ்செய்கின்ற பூங்கலல் போட்டி போட்டி. கற்பனை கடந்த சோதி என்றால் the light beyond our imagination took the form out of his grace for us. அதான் அதனுடைய தன்மை, அவருடைய அருளாலே அது வருகின்றது. இது எப்படி என்று கேட்டால், ஒரு ஆவி இருக்கின்றது, அந்த ஆவி கொஞ்சம் குளிர வைத்தால் நீராகின்றது, அது இன்னும் கொஞ்சம் குளிர வைத்தால் பனிக்கட்டி ஆகின்றது. அதே மாதிரி தன்மை ஒன்றுதான், H2O என்றுதான் இருக்கின்றது. ஹைட்ரஜன் பார்ட்டிகள் ரெண்டு இருக்கும், ஆக்சிஜன் பார்ட்டிகள் ரெண்டு இருக்கும். அதே மாதிரி அந்த உருவற்ற இறையே அருவுருவாகவும் வருகின்றது, உருவாகவும் வருகின்றது. இதுதான் அந்த ஜோதி வருகின்றது. அதே மாதிரி கந்த புராணத்தில் சொல்லுகிறார்கள், முருகனுடைய தோற்றத்தை சொல்லும் பொழுது முருகனும் வந்து இப்படி ஜோதி வடிவானவர் என்று சொல்லுகிறார்கள். அருவமும் உருகுமாகி, முன்ன சொன்ன அருவம் உருவமாகி, அனாதியாய் தொடக்கம் இல்லாததாய், பலவாய் பலவிதமானதாய், ஒன்றாய் ஒன்றுவதனாய் சொல்லுவார்கள். இறைவன் ஒன்றாக இருப்பவனும் அவன் தான், பலவாக இருப்பவனும் அவன் தான். நாங்கள் பல தெய்வ கொள்கத்தை வழிபடுவதல்ல, இறைவன் ஒன்று, ஆனால் அவனே பல வடிவங்களை எடுக்கின்றான். ஏகன் அநேகன் இறைவன் அடிவாள்க சொல்லுகின்றோம் இல்லையா, அதே மாதிரியாக இதிலே அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி பிளம்பது ஒரு மேனியாக. இப்படியாக அந்த விவரிக்க முடியாத உருவம் இல்லாத உருவ அறிவா இருக்கிற உருவமாயும் இருக்கிற அனாதியாயிருக்கிற இந்த பிரம்மம் ஒரு ஜோதி பிளம்பது ஓர் மேனியாக, ஜோதி பிளம்பை ஒரு மேனியாக கொண்டு அதில் இருந்த அந்த ஜோதியில இருந்து அடுத்ததாக கரணைகூர் முகங்களாரும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உரித்தனன் உலகமுய்ய. இது இறைவனுடைய வடிவத்தை சொல்லுகின்றான். அதே மாதிரியாக இறைவனை சொல்லுகின்ற போது சோதியே சுடரே சூடொளி விளக்கே திருவாசகம், அதே மாதிரியாக ஒளி வளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடர்ந்ததோர் உணர்வே. ஒளி வளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே, உனக்கு ஒப்பிட முடியாது, ஒருவரை ஒவ்வொமை காட்ட முடியாது. உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே, ஃபீல் ஆஃப் ஞானா ஓ நோஸ் இஸ் பியோண்ட் த பீயிங்ஸ் நோ ஹவ், என்னுடைய உணர்வுகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு உணர்வு அந்த ஞான வடிவு என்று சொல்லி சொல்லுகின்றார்கள். அதே மாதிரியாக அப்பர் சுவாமிகளுடைய தேவாரத்திலே சொல்லுகின்றார்கள், தேச விளக்கெல்லாம் ஆனாய் நீயே திருவையார் அகலாத செம்பச்சோதி. தேச விளக்கெல்லாம் ஆனாய் நீயே, தேசம் என்றால் ரெண்டு விதமாக வரும், உலகம் முழுக்க இருக்கிற எல்லா விளக்கும் லைட் டோட்டாலிஸ் வரும், தேஜஸ் ஒளிமயமான இருக்கிற அந்த இறைவனுடைய லைட் டோட்டாலிஸ் அப்படியும் எடுக்கலாம். எல்லா விளக்குகளும் ஒன்றாக சேர்ந்த வடிவத்திலே அது வருகின்றது என்று வருகின்றது. இப்படி இறைவனை வந்து ஒளி வடிவாக காணுகின்ற தன்மையை நாங்கள் இங்கே பார்க்கின்றோம். இங்கே வந்து இறைவன் வந்து ஒளியாக வெளியிலே வெளிப்படுவதை முதலாக பார்த்தோம். இரண்டாவதாக இறைவன் வந்து ஒளி மயமாக, காட் இஸ் லைட் பர்சனிஃபைடாக நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்ததாக இதே இறைவன் வெளியிலே நீங்கள் சொன்னது போல முச்சுடர்களாக இருக்கின்ற சூரிய சந்திரனாக வெளிப்பட்டு நிற்பது இறைவனுடைய அருள், அக்னியாக வெளிப்பட்டு நிற்பது இறைவனுடைய அருள் நாங்கள் சொல்லுவது. அது மட்டுமல்ல, இந்த பஞ்சபூதங்கள் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி, இந்த ஐந்து பஞ்சபூதங்களினூடாக வெளிப்பட்டு நிற்பதும் இறைவனுடைய அருள் சொல்லுவார்கள் என்று கேட்டால், அதை பின்பற்றியே அனைத்தும் பிரகாசிக்கின்றன, அவன் ஒளியாலேயே அனைத்தும் விளங்குகின்றன. இது கடோபனிஷத்து. கடோபனிஷதம் என்பது உபநிடதங்கள்ல ஒன்று. அந்த உபனிஷதங்கள்ல 108 உபநிடதங்கள்ல எடுக்கிற அந்த உபனிஷத வாக்கியம் சொல்லுகின்றது, இதெல்லாம் தானாக பிரகாசிப்பதில்லை. எங்களுக்கு தெரியும் சந்திரன் தானாக பிரகாசிப்பதில்லை, சந்திரனுக்கு ஒளி தருவது சூரியன் என்று தெரியும், சூரியனுக்கு சுய ஒளி இருக்கின்றது விஞ்ஞானத்திலே சொல்லுகின்றோம் நாங்கள். ஆனால் இவற்றுக்கும் அப்பால் இது எல்லாவற்றுக்கும் இயக்கத்தையும் தோற்றத்தையும் ஒடுக்கத்தையும் ஒளியையும் கொடுக்கின்ற ஒன்று இறை. அதனால்தான் அதை பின்பற்றியே அனைத்தும் பிரகாசிக்கின்றன, அவன் ஒளியாலேயே அனைத்தும் விளங்குகின்றன என்று கடவுள் உபனிஷதம் சொல்லுகின்றது. இந்த ஒளியை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு அவனுடைய ஒளியாகத்தான் தெரிகின்றது. எங்களுக்கு இந்த சூரிய சந்திரனை சொல்லுவார்கள், சூரியன் இறைவனுடைய வலக்கண்ணுக்கும் சந்திரனை இறைவனுடைய இடக்கண்ணுக்கும் அக்னியை இறைவனுடைய நடுக்கண் நெற்றிக்கண்ணுக்கும் கூட உவமையாக ஒப்பிட்டு சொல்லுவார்கள். அடுத்ததாக சொல்லுவார்கள், எங்களுக்கு இந்த சூரிய சந்திரர்கள் என்ன முக்கியமானது இருக்கிறது என்று கேட்டால், இந்த சூரியன் வந்து பகலிலே நடக்கின்ற உலக காரியங்களுக்கெல்லாம் சாட்சியாக இருப்பது சூரியன். சிலப்பதிகாரத்திலே பார்த்தால் தெரியும், கண்ணகியனுடைய கணவன் கோவலன் வந்து அங்கே பாண்டிய நாட்டிலே மதுரையிலே போய் அநியாயமாக கள்வன் என்ற குற்றம் சுமத்தப்பட்டு கொலை உண்டான். இந்த கண்ணகி அதை கேள்விப்பட்டு அழுது அரட்டி கடைசியாக அவன் கொலை உண்ட இடத்துக்கு போய் அவனுடைய உடலை தூக்கி வைத்து அழுகின்றாள். அழுகும் பொழுது கேட்கின்றாள், சூரியனை பார்த்துதான் கேட்கின்றாள், சூரியனே என் கணவன் கள்வனோ, என்று சொன்னால் உலக காரியங்களுக்கு பகலில் நடக்கின்ற உலக காரியங்களுக்கெல்லாம் சாட்சி சூரியன். அதே மாதிரியாக இரவில் நடக்கின்ற காரியங்களுக்கு சாட்சி சந்திரன். இது உலக காரியங்கள். இறை காரியங்கள் இறைவனோடு தெய்வ காரியங்களுக்கு சாட்சி அக்னி. நாங்கள் அக்னி மூட்டாமல் எந்த ஒரு காரியமும் செய்வதில்லை. அக்னி சாட்சியாகத்தான் திருமணம் நடக்கின்றது. மங்கள விளக்கேற்றிதான் ஒரு விழா தொடங்குகின்றது. விளக்கு இல்லாமல் படிக்க மாட்டோம், விளக்கு இல்லாமல் சாப்பிட மாட்டோம். ஆண் பெண் உறவுக்கு கூட ஒரு தீபம் எரிய வேண்டும் என்பது எமது விதி. அது முச்சுடராக வைத்திருக்கின்றோம்.
இப்படியெல்லாம் இந்த ஒலிக்கு விளக்கம்,
ஒலிக்கு விளக்கம் இருக்கின்றது. தீப மங்கள ஜோதி நமோ நம என்று சொல்லுகின்றோம். அந்த எட்டு அட்ட மூர்த்தமாக இறைவன் இயற்கையிலே வெளிப்பண்டிருக்கின்றான். மண்ணோடு நீர், அனல், அனல் என்றால் நெருப்பு, காலோடு, கால் என்றால் காற்று, ஆகாயம், ஆகாயமாக மதி சந்திரன், இரவி சூரியன், வெண்ணில் வரி மியமானன், எல்லா உயிர்கள்லையும் யஜமானனாகவும் இருக்கின்றான். பஞ்சபூதங்கள், சூரியன், சந்திரன், எல்லா உயிர்கள்லையும் இறைவன் இருக்கின்றான். அற்றமூர்த்தம் இது சம்பந்தருடைய தேவாரம். இதையேதான் திருவாரூர் திருநாவுக்கரசரன் சொல்லுகின்றார். சொல்லுவார்கள், அன்மேனிஃபெஸ்ட் மேனிஃபெஸ்ட் இட் செல்ஃப் இன் நேச்சர். அதாவது வெளிப்படுத்த முடியாத வெளிப்படாத இறை அவ்வியக்தம் என்று சொல்லுவோம். அது வெளிப்பட்டு நிற்கின்ற நிலை இயற்கையிலே காணப்படுகின்றது. கண்ணுக்கும் கருத்துக்கும் வெட்டாத இந்த இறை இயற்கையின் அட்ட மூர்த்தங்களில் வெளிப்பட்டு நிற்கின்றது. அதுக்காக கல்லும் மண்ணும் நெருப்பும் கடவுள் என்று அல்ல, அங்கே இறைவனுடைய வெளிப்பாட்டை பார்க்கின்றோம். இந்த ஒளியிலே இறைவனுடைய வழியை பார்க்கின்றோம். அப்படிதான் நாங்கள் பார்க்க வேண்டும்.
இந்த இவைகளை எல்லாத்தையும் எழுதிய அந்த 63 நாயனார்கள்,
63 நாயனர்கள் மட்டுமல்ல, அதற்கு முற்காலமாக வேதங்களிலே இருக்கின்றது. ரிக்வேதம், ஜஜுர்வேதம், அந்த உபநிடதங்கள் எல்லாம் அதிலேதான் வருகின்றது. அதுக்கு வேதங்களை தந்தது இறைவன். இறைவனுடைய வாக்குத்தான் வேதம். வேத மோதி வெண்ணூல் பூண்டு சொல்லுகிறோம். அது சொல்லுவார்கள், அதிமறை ஆகமங்கள் முதல் நூல் ஆகையினால். இந்த வேதங்கள் ஆகமங்கள் ரெண்டும் இறைவனிடமிருந்து நேரடியாக வந்தன. அடுத்ததாக உபநிடதங்கள், ரிஷி வாக்கியங்கள். இந்த ரிஷிகள் அவற்றுடைய அனுபவ வாக்கியங்களை எழுதினார்கள். அது உபநிடதங்கள்.
63 நாயனர்களும் வாழ்ந்த காலங்கள் ஒரு கால இடைவெளிகள் மிக கூடுதலாக இருக்கு.
இல்லை, 63 நாயன்மார்களுக்கு முற்பட்டதே கணவர் வாழ்ந்திருக்கிறார். நம்ம மார்க்கண்டேயர் வாழ்ந்திருக்கின்றார். மார்க்கண்டேயர் வாழ்ந்த காலம் எத்தனையோ யுகங்களுக்கு அப்பாற்பட்டது. அவர் மகாபாரத காலத்திலே கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு முதல் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருக்கின்ற பொழுது அந்த மார்க்கண்டேயர் அவர்களை சந்திக்க வருகின்றார். கிருஷ்ணன் அப்போ சந்திக்க வருகின்ற பொழுது அவர் சந்திக்கின்றார். மார்க்கண்டேய பர்வம் என்று சொல்லி மகாபாரதத்திலே அந்த அத்தியாயம் இருக்கின்றது. அதிலே மகாபாரதத்திலே சொல்லுகின்றார், நான் மூன்று பிரம்மர்களை இதுவரை கண்டுவிட்டேன். மூன்று பிரம்மாக்களை கண்டுட்டார். ஒரு பிரம்மாவுக்கு 432 கோடி வருஷம், எங்களுடைய 432 கோடி வருஷம் ஒரு பிரம்மாவுக்கு ஒரு பாதினா, ஒரு பகல் பொழுது. அதே மாதிரி 832 கோடி வருஷம் வந்தால் அவருக்கு ஒரு இரவு. இப்படி 864 கோடி வருஷம் பிரம்மாவுக்கு ஒரு நாள், இப்படி 360 நாள் ஒரு வருஷம், இப்படி 100 வருஷம் அவருக்கு ஆயுள். இப்ப இருக்கிற பிரம்மாவுக்கு 50 வருஷம் முடிஞ்சு 51வது வருஷத்துல 1வது மாசம் 1வது நாள் நடக்குது. இப்படி எத்தனையோ கோடிக்கணக்கான பிரம்மர்கள் வந்து போயிட்டார்கள். அந்த மார்க்கண்டேயர் சொல்றாரு, நான் மூன்று பிரம்மரை கண்டேன். அப்ப அவங்கட காலம் கூட. ஆனா 63 நாயன்மார்கள் இருந்து நான் சொன்ன மாதிரி கலியுகம் தொடங்கிய கிறிஸ்துவுக்கு முன் 3102 பிப்ரவரி 17 கலியுகம் தொடங்கியது. அந்த கலியுகம் தொடங்கியதிலிருந்து சம்பந்தர், சுந்தரமூர்த்தி நாயனர், அதை ஆவணப்படுத்திய சுந்தரமூர்த்தி நாயனர் வாழ்ந்த காலம் 8வது நூற்றாண்டு. 8வது நூற்றாண்டுல அவர் அதை ஆவணப்படுத்தி தேவாசிரிய மண்டபம் என்று இன்றைக்கும் அந்த மண்டபம் இருக்கின்றது திருவாரூரிலே, இலங்கை தமிழ்நாடு திருவாரூர் தலத்திலே. அங்கே இறைவனவருக்கு இந்த 63 பேரையும் பாடும்படியாக உணர்த்த அவர் திருத்தொண்ட தொகை தில்லவால் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று தொடங்குகின்ற திருத்தொண்ட தொகையை பாடுகின்றார். அதன் மூலமாக தான் ஆவணப்படுத்தப்படுகின்றன.
63 நாயனர்களும் கிறிஸ்துவுக்கு முன்னிருந்து 8வது நூற்றாண்டு
வரையும் வாழ்ந்தவர்கள். அதுக்கு பிற்பாடும் வந்திருக்கிறார்கள். மாணிக்கவாசகர் அதுக்கு பிற்பாடு வந்தவர்.
அவரும் இதுக்குள்ள அடங்குவார்
இல்ல? 63 நாயன்மார்களுக்கு அவர் இல்லை. 63 நாயன்மார், அவர் 4 சமயாச்சாரிகள் ஒருவராக இருந்தார். அவர் வந்தது 9வது நூற்றாண்டு. அப்ப அதுக்கு அப்பாலை வருகின்றது. அதுக்கு அப்பாலை எங்களுக்கு அருணகிரிநாதர் வருகின்றார். அடுத்ததாக தாய்மான சுவாமிகள் வருகின்றார். அதான் 1வது பாட்டு சொன்னவில்லை, அங்குங்கினாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்தமூர்த்தியாகி அவர் வருகின்றார். அருணகிரிநாதர் வருகின்றார். குமரகுருபர சுவாமிகள் வருகின்றார். மெய்கண்ட தேவனார் வருகின்றார். அருணந்த சிவாச்சாரியார் வருகின்றார். உமாவதி சிவாச்சாரியார் வருகின்றார். மலஞான சம்பந்தர் வருகின்றார். அப்படியே அந்த பாரம்பரியம் இன்று வரைக்கும் தொடர்ந்து கொண்டு போகின்றது. இது வந்து நொட் என்ன சொல்றது, இட்ஸ் நாட் சம் இன்சிடென்ட்ஸ் ஆஃப் த பாஸ்ட் அண்ட் இல்லை, இன்று வரைக்கும் அந்த பாரம்பரியம் தொடர்கின்றது.
அவர்களை 63 நாயனார்கள் என்று அழைத்திருக்கின்றார்கள். அதுக்கு பின்னர் வந்தவர்களை சுந்தரமூர்த்தி நாயனார், இவர்களை வந்து
சுந்தரமூர்த்தி நாயனார் 63 நாயனார் ஒருவராக கொள்ளுவோம்.
மாணிக்கவாசகர் பின்னர் வந்தவர்கள் எல்லாரையும் எப்படி அழைப்பது, அதற்குள் அடங்காமல் எப்படி அழைக்கின்றார்கள்?
சைவத்திலே நாங்கள் நாயனார்கள் என்று சொன்ன அந்த, அதாவது இறைவனுடைய செயின்ட்ஹூட் வந்து மனிதர்களால் கொடுக்கப்படுவதில்லை, அதாவது இது இறைவனாலே கொடுக்கப்படுவது. மற்றவர்களை அந்த அந்தஸ்து அந்த நிலைக்கு நாங்கள் சொன்னாலும் கூட அவர்கள் எல்லாரையும் நாங்கள் நாயன்மார் என்று சொல்லி நாங்கள் சொல்லுவது இல்லை. அதுல வந்து மாணிக்கவாசக சுவாமிகள் என்று சொல்லுவோம், நாயன்மார் என்று சொல்லுவது இல்லை. ஏனென்று கேட்டால் எங்களுடைய மதத்தின்படி இந்த ஞானிகளை வெளிப்படுத்துவது தெரியப்படுத்துவது இறைவன். அதுக்காக 63 தான் ஞானிகள் என்று இல்லை. அதுலயே எங்களுக்கு யாருடைய வாழ்க்கை வரலாறு தெரிய வேணுமோ, தெரிய தேவையோ, அவற்றை மட்டும் அவர் வெளிப்படுத்தினார். அப்ப உதாரணமாக இப்ப கத்தோலிக்க சமயத்தில் எடுத்து பார்த்தால் ஒருவர் ஒரு புனிதர் என்று சொன்னால் அவருடைய இறப்புக்கு பிறகுதான் அவருடைய புனிதர். இப்ப வந்து பழைய பாப்பாடு போப்பு இருக்கிறார் இல்லையா, அவருடைய ஜான் பால், அவரை இப்ப புனிதராக தேர்ந்தெடுக்க இருக்கிறார். அதுல அந்த 3வது ஸ்டெப் வரைக்கும் போயிருக்கின்றது. அதுல வந்து என்னென்னு கேட்டா, முதலாவது அவர்கள் ஒரு அங்கே இருக்கிற ஒரு பிஷப் வந்து, முதலாவதாக ஒரு லோக்கல் பிஷப் வந்து அந்த இறந்தவருடைய வாழ்க்கையை விசாரித்து அவருடைய ஒரு ஒரு புனிதம் ஒன்று இருக்கின்றது, இவருடைய அற்புதங்கள் நடக்கின்றது என்று சொல்லி அதை பற்றி ஒரு வெட்டிக்கானுக்கும் அறிக்கை கொடுக்க வேண்டும். அப்புறம் வெட்டிக்கானில் இருந்து ஒரு குரூப் ஆஃப் கார்டினல்ஸ் என்று சொல்லுவார்கள், அவருடைய உயர் குருமார்கள், அவர்களும் அந்த தியோலஜியன்ஸும் ஒரு காங்கிரிகேஷன் வந்து இந்த கேண்டிடேட்டை பற்றி விசாரித்து அறிக்கை அடுத்த விசாரணை செய்ய வேண்டும் அங்கே இருந்து. அப்புறம் அதுக்கு பிறகு அந்த பனல் வந்து, ஓ இது உண்மைதான், இப்படி ஒரு புனிதராக இருப்பதற்குரிய சந்தர்ப்பம் இருக்கின்றது என்று அதை அப்ரூவ் பண்ணினா அவர் போப்பாண்டவர்களுக்கு அதை அறிவிக்க வேண்டும். போப்பாளருக்கு அறிவிச்சா போப்பாளர் வந்து அதை வந்து ஒரு வெயிட்டிங் லிஸ்ட் என்று சொல்லுவார்கள், ஞானியன் அந்த செயின்ட் கொடுக்கும் முதல் ஒன்று இருக்கிறது புனிதர் நிலை என்று சொல்லுவார்கள், அதுல வச்சிருப்பார். அந்த நிலையில் இருக்கின்ற பொழுது இரண்டாவது அற்புதம் நடக்க வேண்டும். அந்த இரண்டாவது அற்புதத்தையும் முன்னர் போல இந்த பிஷப் அங்கே அறியப்படுத்த அந்த கார்டினல்ஸ் அந்த தியோலஜி வந்து அதை உறுதிப்படுத்த வேண்டும். அதுக்கு பிறகுதான் அந்த செயின் கூட் கொடுக்கப்படுகின்றது. இது 5 ஸ்டெப்ஸ் இருக்கிறது. இதுல ஒன்று என்று கேட்டால், இந்த ஞானி அல்ல, செயின் கூட்டை கொடுக்கிற பரிந்துரைக்கிற பிஷப்பும் ஞானி அல்ல, அதை வந்து ஆராய்ச்சி செய்கிற கார்டினல்ஸ் அல்லது அந்த அதை தியாலஜிஸ்ட் இருக்கிறார்களை வெற்றி, அவர்களும் ஞானி அல்ல. கடைசியாக இதை முடிவு செய்து அந்த ஞானி பட்டம் கொடுக்கிற போப்பாண்டவர் கூட ஞானி அல்ல, இருக்குதானே. ஆனால் இது ஒரு பிழை என்று சொல்ல முடியாது. புனிதர்களை கௌரவிக்கின்ற ஒரு முறை, அந்த விதமான கௌரவம் எங்களுடைய மதத்திலே வந்து நாங்கள் அவர்களை புனிதர்கள் மாதிரியாக நாங்கள் அந்த மாணிக்கவாச சுவாமிகள், தாயுமான சுவாமிகள், அரணகிநாத சுவாமிகள் அந்த கௌரவத்தை கொடுக்கின்றோம். வணக்கத்துக்குரியவர்கள், அவருடைய பாடல்களை இறை வாக்காக நாங்கள் பார்க்கின்றோம். அதனால வந்து 63 நாயன்மார்கள் என்று பொழுது 63 தான், அது 64வதாக இன்னொருவரை சேர்த்து சொல்லுவது கிடையாது, அது நம்முடைய மரபிலே இல்லை. ஏனால் இது இறைவனுக்குத்தான், இறைவன் தான் அதை வெளிப்படுத்துறது. அந்த நிலையில இருக்கின்றது.
மொழியை பற்றி நிறைய விஷயங்களை நாங்கள் பேசியிருக்கின்றோம், நிறைய விஷயங்கள் வேறு ஏதாவது கடைசியாக.
ரெண்டு வழிபாடு இருக்கின்றது, இந்த இறை இது எல்லாத்தையும் பார்த்தோம். அடுத்ததாக இறைவன் வந்து உள்ளத்தின் உள்ளே ஒளியாக இருக்கிறான், வெளியிலே வெளிப்படுத்தினதை பார்த்தோம், ஜோதியாக இருப்பதை பார்த்தோம், அந்த பஞ்சபூதங்கள் அஷ்டமூர்த்தங்கள் சுடராக இருப்பதை பார்த்தோம். உள்ளத்தின் உள்ளே இறைவன் இருக்கின்றான், இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வார்க, மாணிக்கவாசகர் சொல்லுகின்றார். கரங்குவார் உள்மகிழும் கோண்கள் வெல்க, உள்ளுக்குள்ளே இருக்கின்ற என்று சொல்லுகின்றோம். என் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா என்று சொல்லுகின்றார். உள்ளத்தினுள்ளே ஓங்காரம், ஒளியாக மட்டுமில்லை ஒளியாகவும் இருப்பார், ஓங்காரமாக நிற்கிறது, ஓம் என்ற மந்திரமாக இருக்கின்றார். மாற்ற மனம் கழிய நின்ற மறையோனே, என்னுடைய அலைந்து கொண்டிருக்கிற மனம் அப்படி அடங்க, என் மை வாண்டரிங் மைண்ட் செட்டர்ஸ், நின்ற மறையோனே, நீ அங்கே இருக்கிறார், இறைவன் உள்ளே இருக்கிறான். கறந்தவால் கண்ணலோடு நெய் கலந்தால் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று, உடன் கறந்த பாலிலே கருப்பஞ்சாறும் நெய்யும் கலந்தால் போல. நெய் என்பது கிரீம், உங்களுக்கு இந்த அமெரிக்கன் டபுள் காஃபி மாதிரி, அப்படி இனிமையாக அந்த நெய் எப்படி கலந்து அதோட இருக்குதோ அது மாதிரி சிறந்தடியார் ட்ரூ டிவோட்டிஸுடைய சிந்தனையுள் அவருடைய உள்ளத்தின் உள்ளே தேனூறி நின்று இனிப்பாக நீ ஊறி நிற்கின்றாய். மாசற்ற சோதி மலர்ந்த மலர் சுடரே, ஸ்பாட்லெஸ் ஸ்பிளண்டர், மாசற்ற சோதி, மலர்ந்த மலர் சுடரே, த ஸ்பாட் ஆஃப் தி பிளசம் ஃபிளவர், அதான் உள்ளுக்கு சுடராக இருக்கின்றான். ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே, ஓராதார் என்று சொன்ன அன்சீன் லேக், பார்க்க முடியாது, ஒளித்துக் கொண்டிருக்கிறான். யாருக்கு? லைட் வித்இன் த ஹார்ட் ஆஃப் தி நான் சீக்கர்ஸ். கடவுளை தேடுறவர்களுக்கு மட்டும்தான் கடவுள் உள்ளுக்க இருக்கிறான் இல்ல, கடவுளை தேடாதவர்களுக்கும் கூட அவன் இருக்கின்றான். எல்லாருக்குமே அவர் இருக்கின்றார் ராணி, இப்ப உள்ளுக்குள்ளே இருக்கின்றார், ஒளியாக இருக்கின்ற ஒளித்திருக்கின்ற ஒளியாக இருக்கின்றான். அதுதான் சோதியனே துண்ணிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தன் நடுவாகி அல்லானே என்று பார்த்தோம். இப்படி அந்த இறைவனுடைய உள்ளுக்க இருக்கின்ற பொழுது தோன்றாத பெருமை உடையவனாக இருக்கின்றான். அடுத்த காண்தறிய பேரொளியே, பார்ப்பதற்கு கஷ்டமா இருக்கு, அவன் பெரிய ஒளி, ட்ரிமெண்டஸ் பிரைட்னஸ் பட் ஜெட் ஹார்ட் டு பி சீன், அது நல்ல பிரைட்டா இருக்குது ஆனா பாக்குறது கஷ்டமா இருக்கு. அப்படி காண்டறிய பேரொளியே எனக்குதான் சொல்லுவாங்க, ஊனக்கண் ஞானம் உணரா பதியை, இந்த கண்ணால பாக்கல, ஊனக்கண் ஞானம்ன்றா உலக அறிவு. நாங்க படிக்கிற பிலோசபி, நாங்க படிக்கிற மெடிசின், நாங்க படிக்கிற லோ, நாங்க படிக்கிற விஞ்ஞானம் எல்லாம் ஊனக்கண் அறிவு, அதாவது இந்த பாச ஞானம் என்று சொல்லுவோம். The material knowledge, the worldly knowledge, அதால இறைவனை காண முடியாது. உனக்கண் ஞானம் உணரா பதியை, ஞான கண்ணினில் சிந்தை நாடி, இந்த ஞான வழியிலேதான் இறைவனை நாங்கள் அப்ரோச் பண்ணக்கூடியதாக இருக்கும், இறைவனுடைய அறிவு மூலமாக கண்டபடியா இருக்கும். சொல்வார்கள், தோற்ற சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய், தோற்ற சுடரொளியா என்றால் தோன்றிய ஒளி எல்லாத்துக்கும் மூலமான சுடர் அல்ல. The source of all the brightness and light is that. Iravan. தோட்டச்சுடரொளியாய், ஆனால் சொல்ல முடியாது, விளங்கப்படுத்த முடியாத நுண்ணுணர்வாய், உண்மையான அனுபவ உணர்வாய் இருப்பதும் இறைதான். இந்த இறைவனை சொல்லுவார்கள், ஓதி யாரும் அறிவாரில்லை, ஓதி உலகெல்லாம் சோதியாய் நிறைந்தான், சுடர் சோதியுச்சோதியான் என்று முன்னரே சொல்லியிருக்கின்றோம். இதை பற்றி இதைத்தான் சொன்னார், உறகினில் தீனன் பாலில் படு நெய்போல் மறைய நின்றுளன் மாமணி சோதியா. உலகில நெருப்பு இருக்கிறது போல, பாலுக்கு நெய் கறந்திருப்பது போல, இந்த இறைவனும் இந்த மாமணி சோதியா, அந்த கிரேட் கிளிட்டரிங் ஸ்பார்க்லிங் லைட் மாமணி சோதியான் மறைந்திருக்கின்றான். இந்த மறைந்திருக்கின்ற உறவனை எப்படி வெளிப்படுத்துறது என்றால், உறவு கோல் நட்டு உணர்வு ககிட்டினால் முருக வாங்கி கடைய முன் நிற்குமே. உறவுகோல் என்ற அந்த இறைவனோட பர்சனலைஸ் பண்ணவன் என்ன, இறைவனுடைய ரிலேஷன்ஷிப் எங்கள் எல்லாருக்கும் இருக்கிறது, வெரி பர்சனலைஸ், அத்தி முதல் இருந்து ஆன உயிர் அத்தனைக்கும் அத்தனவன், எல்லா உயிர்களுடனும் அவனுக்கு தனிப்பட்ட வெரி பர்சனலைஸ் இண்டிவிஜுவல் ரிலேஷன்ஷிப் இருக்குது. சைவம் என்றால் என்னென்று கேட்டால் சிவ சம்பந்தம் என்று சொல்லுவோம், சம்பந்தம் என்றால் என்ன, கொண்டாட்டம், உறவு. அந்த உறவு மூலம் உறவுகோல் நட்டு உணர்வு கயிற்றினால், அந்த மத்தாக அந்த உறவுகள் வைத்து உணர்வு என்ற கயிற்றினால, பக்தி என்ற உணர்வினால முருக வாங்கி கடைய, தயிர் மத்த கடையிறோம் இல்லையா, அது மாதிரி கடைய முன் நிற்குமே, முன்னுக்கு வந்து இறைவன் நிற்பான். இதுதான் சொல்லுவார்கள். இந்த பைபிள்ல ஒரு கதை இருக்குது, இயேசு கிறிஸ்துநாதர் அவர் இந்த சீடர்கள் அவர்கள் மீனவர்கள் அவர்களை அழைத்து கொண்டு இந்த கடல்ல போறாங்க. கடல்ல போயிருக்கல அந்த நிறைய மீன் படுகுது, நிறைய மீன் பட்டோன்னு அவர்கள் எல்லாரும் சந்தோஷப்படுகிறார்கள். சொல்றாரு, நான் உங்களுக்கு மனுஷரை பிடிக்கிற விலை வீச காட்டித்தாரேன் வாங்கோன்னு சொல்றாரு, நான் உங்களை மனுஷரை பிடிக்கிற விலை வீச காட்டித்தாரேன் வாங்கோன்னு சொல்றாரு. அந்த வருகிறது அதுல இருந்து அப்படி மனுஷரை பிடிக்கிற விலை வீச அதை காட்டி கொடுக்குற மாதிரி மாணிக்க வாசர் இடத்துல சொல்றாரு, இறைவனை பிடிக்கிற விலை போடுறாரு, அது மனுஷனை பிடிக்கிற விலை ஒன்று இருக்குது, இது இறைவனை பிடிக்கிற விலை. மாணிக்க வாசர் சொல்றாரு, பக்தி விலையை படுவோன் காண்க, பக்தி என்ற விலையை போட்டு அவன் படுவான். இந்த தமிழை கவனிக்கவனும் படுவோன், இந்த மீன் பிடிக்கிற மீனவர்கள் சொல்லுவார்கள், கடலுக்கு போயிட்டு வந்தா இன்றைக்கு மீன் படையல, மீன் பட்டது, அப்படிதான் சொல்லுவார்கள். அதே தமிழை சொல்லுகின்றார் மாணிக்க, பக்தி விலையை படுவோன் காண்க, பக்தி என்ற விலையை போட்டு அவன் பிடிவர்றான், எங்களுக்கு உருவமா வாரான், கிருஷ்ணரா வாரான், ராமரா வாரான், நடராஜரா வாரான், அம்பாளா வருகின்றார், முருகனா வருகின்றார் என்றால் ஏன் அப்படி வருகின்றார் என்று சொன்னால், அவர் அப்படி இருக்கிறோம் இல்லை, நாங்கள் இதை போடுகின்றோமோ அந்த இதுக்குள்ளாக வருகின்றான். ஆர் உருவ உள்குவார் உள்ளத்துள் அவ்வுருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும். இந்த உள்ளத்திலே இந்த உருக்கம் அந்த தன்மை வச்சு கொண்டு அவனை வழிபட்டவென்றால் அந்த உருவமாக அவன் வந்து நிற்பான். அதான் சொல்றார், முருக வாங்கி கடைய முன் நிற்குமே. இதைத்தான் உபநிடதங்கள் எல்லாம் சொல்லுது, சுவேதாசர உபநிஷத்து சொல்லுது எள்ளுல நெய் போல இருக்கிறார் என்று, வாய் சங்கத சொல்லுது திலத்தில் தைலம், திலம் என்றதும் எள்ளுதான், தைலம் என்றது அதில் இருந்தான் வந்தது அதில் இருக்கிறது என்று மலரில் மனம் போல இருக்கிறான் என்று சொல்லி தட்சகாண்டன் சொல்லுது. சிவஞான சங்கிரகம் எல்லா இதிலும் இதில் வந்து இருந்து கேட்டதுதான் சொல்ல எல்லாத்துக்கும் உள்ளுக்கும் இருக்கின்றான் கடந்தும் இருக்கின்றான். இதுதான் இந்த இறைவனுடைய இதாக சொல்லுகின்றோம். இது அந்த உள்ளே வெளிப்படுகின்ற ஒளியை பற்றி பார்த்தோம். கடைசியாக ஒன்று அக இருளை விரட்டு மொழியாக இறைவன் இருக்கின்றான். அக இருள் என்றால் என்ன என்றால் மனிதனுக்குள்ளாக இருக்கின்ற இருள். இப்ப சொல்லுவார்கள் எங்களுக்கு என்ன இருள் என்று சொன்னால் அறியாமை எங்கள் இருள், அஞ்ஞானம் எங்கள் இருள், எங்களுக்குள்ளே இருக்கின்ற சைவன் சொல்லுகின்ற மலங்கள் இம்பியூரிட்டிஸ் என்று வானவன் கண்மம் மாய இருள், பிறவி இருள், மரணம் இருள், பொய் என்பது அசத்தியம் இருள், இதில் அழுந்தி வருந்துவது இருள். இது அறியாமையை நீக்குகின்ற அறிவு ஒளி, அஞ்ஞானத்தை நீக்குகின்ற ஞானம் என்றுதான் இறை. இந்த மலங்களை நீக்குகின்ற நிர்மலன் நிமலன் விமலன் வந்து இறை. இந்த இருளை போக்குகின்ற ஞாயிறு இறை. இந்த புறவித்தில் இருக்கின்ற புறவாமியை தருகின்றது இறை. மரணத்தில் இருந்த மிருத்தியிலிருந்து மரணமில்லா பெருமாள்வாகிய அமிர்தத்தை தருவது இறை. பொய்யாக அசத்தியத்திலிருந்து மெய்யாகிய சத்தியத்தை காட்டுவது இறை. மெய் என்றால் இறை என்பது கருத்து இருக்கிறது. மெய் கண்ட சாஸ்திரம் என்பதுதான் சைவத்தினுடைய பிலோசபிக்கல் டெக்ஸ்டுக்கு பெயர். டெக்ஸ்ட் ஆஃப் ட்ரூத் ரிவீல்டு 14 புக்ஸ் இருக்குது. மெய் கண்ட சாஸ்திரம் சாத்தியம் தெரியும். மெய் காட்டும் சாஸ்திரம் என்று சொல்லல, மெய் கண்ட ஏற்கனவே கண்டு அனுபவித்து இந்த டெஸ்டிமோனிஸா பிலோசபியா போட்டிருக்காங்க. இது வந்து மேன்மேட் பிலோசபி அல்ல, இறைவனுடைய வெளிப்பாடாக வந்திருக்கின்றது. சொல்லுவார்கள் இந்த இருளுக்க சொல்லுவார்கள் எங்களுக்கு இருட்டண்டா தெரியும் இல்லையா, இருட்டு இருக்கண்டா தெரியுது. ஆனா இருட்டுக்கு ஒன்னும் தெரியாது, இருட்டுக்கு ஒன்னும் தெரியாட்டிலும் இருட்டு இருக்கண்டு தெரியுது இல்லையா. ஆனால் இந்த எங்களுடைய இம்பியூட் எங்களுடைய ஆத்மாவோட இருக்கிற அந்த ஆணவம் என்கிற இருட்டு இருக்கிறது இல்லையா, அது அது இருக்கிறதே தெரியாது. என்னட்டையும் இருக்குது உங்கள்ட்டையும் இருக்குது, எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது. ஆனால் கேட்டா சொல்லுவோமா எனக்கு ஆணவம் இருக்கன்று இல்லை சொல்லுவாங்க. ஒரு பொருளும் காட்டாது இருள் உருவம் காட்டும். இருள் வந்து ஒரு பொருளையும் காட்டாது, ஆனா இருக்கிற தண்டை உருவத்தை காட்டும். இருபொருளும் காட்டாது இது, இது ரெண்டையும் காட்டாது, தன்னையும் காட்டாது பொருளையும் காட்டாது. அப்படிப்பட்ட கொடியது இது. இதுக்குதான் சொல்லுவார்கள் ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம். பார்த்தோம்னா இருளும் ஒளிக்கும் இடம் ஒன்றுதான். ஆனா ஒளி வந்தோடனே இருள் இல்ல, இருள் என்பது ஒளி இல்லாம இருக்கிறதான் இருள். அப்ப ஒன்று மேலிடின் ஒன்று ஒழிக்கும். இது கொடிக்கவியில உமாவதி சிவன் சொல்றார். அப்ப கேட்பார்கள் இறைவனுடைய ஒளி அப்படி எல்லா இடமும் இருக்குது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியப்படாது. நல்ல கேள்விதான். வானொலியில் நேரம் கேட்கும் போது நானே கேட்டு மறுமொழியை சொல்லி விடுவோம். அது என்ன எல்லா இடமும் இருக்குண்டு டாக்டர் சொல்றாரு ஒளி அப்படின்னு எல்லாருக்கும் தெரியுறேன். அவங்க எல்லாரும் தெரிஞ்சு போட்டிருக்கலாம் சொல்லுவார்கள். அது சொல்லுவார்கள் உமாவதி சிவாச்சாரியாருக்கு அவருடைய குரு சொன்ன, அவர் எல்லாம் படித்தவர் தில்லவாளந்தனர்கள் ஒருத்தர், சகல வேதாகமங்களும் படிச்சு மகா மெத்த படிச்சவர். பல்லக்கில போறார் கோயில் பூஜை பண்ணி போட்டு, பகல்ல போறார் தீவட்டி பிடிச்சு கொண்டு போகணும். அவருக்கு சொன்னார் பட்ட கட்டையிலே பகற்குருடு போடுதலான், பட்ட கட்டையிலே பகற்குருடு போகுது. சும்மா பார்த்தால் ஜோதிஜா ஜோதிபம் இது பகல்ல தீவட்டி பிடிச்சு கொண்டு போறார். பல்லக்கு மரத்துல செய்ததானே இப்ப பட்ட கட்டையில போறார், அதைத்தான் சொல்றாரு. இவருக்கு ஞானம் பண்றது பட்ட கட்டைன்றது எங்களுடைய உடம்பு. பகற்குருடன்றது இறைவனுடைய ஒளி எங்கும் இருக்குது, ஆனால் நாங்கள் அதை காணாமல் எங்கள் கண் குருடா இருக்கு. எங்களுடைய கண் குருடா இருந்தா எங்கும் ஒளியா இருந்தாலும் எங்களுக்கு தெரியுமா? அந்த எங்களுடைய கண்ணை மறைத்திருப்பது படலம் போல எங்களுடைய உயிரை மறைத்திருப்பது தான் இந்த ஆணவம் என்கிற. இது அனாதியாகவே இருக்குது, இடையில வந்து சேர்ந்தது கிடையாது. இப்ப சாத்தான் வந்து இடையில கொடுத்ததுண்டோ, இது அனாதியாகவே இருக்கிறது. பதி பசு பாசம் என பகர் மூன்றில் இறைவன் உயிர், இறைவனை உயிரை கட்டியிருக்கிற தலை அல்லது பாசம் இந்த மூன்று என்று சொன்னால் பதியினை போல் பசு பாசம் அனாதி. பதியும் தொடக்கத்திலே இருந்தே இருக்குது, இறைவன் தொடக்கத்திலே இருந்திருக்கிறான். எண்ணிலி எண்ணிக்கையான உயிர்களும் தொடக்கத்திலே இருந்தே இருக்குது, உயிர்களை பிடித்திருந்த அழுக்குகளும் தொடக்கத்திலே இருக்குது. அப்ப இந்த ஃபோல் ஃப்ரம் த கிரேஸ் என்ற இது எங்களுக்கு இல்லை, அந்த தன்மை இல்லை. அப்ப இந்த இருளை அகற்றுகின்ற அந்த அக இருளை அகற்றுகின்ற தன்மையை நாங்கள் பார்க்கின்ற போல சொல்லுகிற மெஞ்ஞானமாகி மிளிர்கின்ற மெச்சுடரே. மெஞ்ஞானமாக இறைவன் தான் வருகின்றான். அந்த மிளிர்கின்ற மெச்சுடரே விஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே. எனக்கு ஒரு ஞானமும் இல்லை, நீ இன்பமே வடிவானவன். அஞ்ஞானம் தன்னை அகல் வைக்கும் நல்லறிவே. இந்த அஞ்ஞானம் அந்த இருளை அகற்றுகின்ற நல்லறிவு நீதான் சொல்லுகிறார்கள். அப்ப அதை சொல்லுவார்கள் என்று கேட்டால் எங்களுக்கு அந்த மந்திரத்துல சொல்லுவார்கள் அசஜ்யோமா சத்கமயம் என்று சொல்லுவார்கள். தமசோமா ஜோதிர்கமய மிருஜோர்மா அமிர்தங்கமய அசத்தோமா சத்கமய. அசத் என்றால் அசத்தியம் பொய், பொய்யிலிருந்து சத்கமய உண்மைக்கும். பொய்யிலிருந்து உண்மைக்கும். தமசோமா ஜோதிர்கமயம் இருளிலிருந்து ஒழிக்கும். மிருச்சோர்மா அமிர்தங்கமயம் மிருச்சு என்றால் மரணம், மரணத்திலிருந்து மரணமில்லா பெருவாழ்வு நித்திய வாழ்வுக்கும் என்னை வழிநடத்துவாயாக. இந்த வந்து என்னுடைய உபநிடத மந்திரம். இன்றைக்கு நான் இதை கிறிஸ்தவ சபைகளிலே கூட இந்த மந்திரம் வந்து பிரார்த்தனையாக சொல்லப்படுவதை பார்த்திருக்கின்றேன். பிரகாசமானவன் இறைவன் அந்த சொல்வார்கள். இந்த மாணிக்க வாசகர் தான் இந்த வடிவா சொல்வார். வந்து இன்று எனக்கருளி இருள் கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று. இன்று எனக்கு அருள் செய்து இருள் கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று. என் உள்ளத்தினுள்ளே ஞாயிறாக எழுகின்ற என்னுடைய இருளை கடிந்து இந்த உள்ளத்தினுள்ளே ஞாயிறாக எழுகின்றது சொல்லுகின்றது. செப்பரிய சிவங்கண்டு அந்த ஒப்பிலாத ஒப்பிட முடியாத ஆனந்தமாயிருக்கிற அந்த உள்ளொளி வந்து உள்ளே போனோன்னு செப்பரிய சிவங்கண்டு சொல்லக்கறியாத அந்த சிவத்தை கண்டு நேரடி அனுபவிச்சு கண்டு தான் தெளிந்து ஒரு தெளிவு வந்து அப்பரிசாக அமர்ந்திருந்தாரே சிவமாக தான் அமர்ந்திருந்தாரே என்று சொல்லி திருவந்திரன் சொல்லுகின்றது. ஞானத்தை விளக்க ஏற்றி நாடியுள் விரவ வல்லார் ஊனத்தை ஒளிப்பர் போலும் ஒட்டியூர் உடைய கோவே. உள்ளே விளக்க ஏற்றி அதை உள்ளுக்குள்ளே நாடி அதை பேணி அதை வழிபட நினைக்க அனுபூதியிலே திளைக்க வல்லாருக்கு பிறவி பிணியை ஒளிப்பர். இது அப்படி வேறு அனுபவம் என்றால் டிரெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ். தெய்வத்தில் ஒன்று நாங்கள் சொல்லுவோம், இந்த கடவுள் அனுபவம் என்றது உறந்த குறகம் அங்கே போய் போகுதுன்றது இல்லை. அங்கேயும் பெறலாம், ஆனால் அங்கே போய்த்தான் எடுக்கணும் இல்லை. அதே மாதிரியாக இறந்த பிறகு நீங்கள் நியாய தீர்ப்பு வரும் வரைக்கும் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கணும் மட்டும் இல்லை. இங்கு இருக்கின்ற பொழுது இப்பொழுதே இங்கேயே இறையை அனுபவிக்கலாம், அவன் வெளிப்படுவான். ட்ரை திஸ் யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்லுகின்றோம்.
அப்போ இப்போதுதான் நீங்கள் கூறுவீர்கள் அந்த மரணத்திலிருந்து நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்று. அதற்கும் ஒரு ஒளியை தேவைப்படுகின்றது. அந்த மாதிரி
இறைதான் ஒளி, இறைதான் அந்த மரணத்திலிருந்து
நித்திய ஜீவன் போது அது இப்ப கிறிஸ்தவ சமயமும்
கிறிஸ்தவ சமயமும் அதை சொல்லுகின்றது
சொல்லுகிறத போல் தான் இருக்கின்றது.
ஓ அதைத்தான் சொல்லுகிறது. இதை கிறிஸ்தவ சபையிலேயே நான் பிரார்த்தனையாக கேட்டிருக்கிறேன். இந்த புவனேஸ்வர மந்திரம், அதாவது அந்த மந்திரம் வந்து இது வந்து உலக பொது, அதான் சொல்றது. சைவம் என்பது இஸ் நாட் எ செக்ட், நாட் ஏ ரிலிஜன். இப்ப மற்ற சொல்ற மாதிரி இது இந்த மக்களுக்கு இந்த இது கண்டு இல்லை. இட்ஸ் எ காஸ்மிக் ட்ரூத். இது எல்லா ரிலிஜன்ல இருக்கிற உண்மைகளுக்கும் பொருத்தமானது. அந்தந்த சமயங்களை அவரவர்கள் விதிப்படி அவர்களுடைய அனுசரணைப்படி அனுசரிக்க அனுமதியும் ஊக்கமும் கொடுப்பது சைவம். அவரவர் அந்தந்த வழியிலே போக வருவார்கள். நிறைய பொதுமைகளை பார்க்கின்றோம் இல்லையா. ஜோதியாக இறைவன் அவர்கள் பார்க்கின்றோம், சொல்லுகின்ற கருத்திலே ஒருமையை பார்க்கின்றோம், வழிபாடுகளில் ஒருமையை பார்க்கின்றோம். அப்ப இதிலே வந்து என்ன கேட்டால் அதுதான் சொல்லுவார்கள். வந்து இந்த எல்லா மதங்களையும் வந்து தனக்குள்ளே காணக்கூடிய தன்மை இந்த சைவத்துக்கு உண்டு. உதாரணமாக பிலாசபிக்கல எடுத்து பார்த்தால் என்னுடைய தியாலஜி அல்லது பிலாசபி வந்து இது எங்களுடைய இறைவனுடைய வழிபாட்டில் பார்த்தால் இதிலே கிறிஸ்தவத்தையும் கொண்டு வந்து வைக்கலாம், இஸ்லாத்தையும் கொண்டு வந்து வைக்கலாம், பௌத்தத்தையும் கொண்டு வந்து வைக்கலாம், ஏதீசமுண்ட கடவுள் இல்லைன்னு சொல்றதையும் கொண்டு வந்து வைக்கலாம். அதே மாதிரி இந்த கடவுள் கொள்கை இல்லாம ஒரு துர்த்தனாக அல்லது வாழ்க்கையை மற்றவர்களுக்கு அநியாயம் செய்கின்றவனையும் கொண்டு வந்து வைக்கலாம். எல்லாருக்கும் இதுல இடம் உண்டு, ஒருவரையும் புறந்தல்லாது, இது எல்லாருக்கும் இடம் உண்டு. அந்த பிளெக்சிபிலிட்டி இருக்கின்றது. அதே நேரம் இது அதுக்காக எல்லா விதத்திலும் அதே போல இதுவும் உண்டு என்பதாக நீர்த்து போகிறது. இதுவும் தன்மையும் இல்லை. எல்லாவற்றையும் அக்கமடேட் பண்ணினாலும் இது அதில் தனித்து நிற்கின்றது. இப்ப நாங்கள் இன்னொரு விதத்துல பார்த்து பண்ணாலும் இப்ப ஒரு விதத்துல கிறிஸ்தவ சமயத்தில் எடுத்து பார்த்தால் ரெண்டு முக்கியமான பிரிவுகள் இருக்கின்றன. உதாரணமாக கத்தோலிக்க சமயத்தினுடைய இதுக்குள்ளே வந்து புரொட்டஸ்டன்ட் இதை வந்து எடுத்துக்கொள்ள முடியாது, அந்த அந்த இது தியாலஜி விடாது. அதே மாதிரி அதுக்குள்ளே இருந்த ஜெகுவார்டினஸ் எடுத்துக்கொள்ள முடியாது. அதே மாதிரி இஸ்லாத்திலையும் கூட ஷியா சுன்னியன் இருக்கின்றது, ஒருத்தர் ஒரு கருத்துக்களை ஒன்றுக்குள்ளே புகுத்த முடியாது. ஏன்னா அந்த தியாலஜி அது அந்த அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த மதங்களுக்கு உண்டு, அதை சைவமாக ஏற்றுக்கொள்ளுகின்றது. இட் இஸ் தி லிமிட்டேஷன். அந்த இதுக்குள்ளதான் அவர்கள் ஒர்க் அவுட் பண்ண வேணும். அதைத்தான் சொல்வார்கள், இது ஏகதேச ஞானம். அந்தந்த மக்களுக்கு அந்தந்த பிரதேசத்துல அந்தந்த நிலைக்கு தேக்க மாதிரியான ஞானத்தை அது கொடுக்கும். அதை நானும் குழப்புவதில்லைனாங்க. ஆனால் இதுக்கு மேலாக இதற்கு அப்பாற்பட்டு எல்லாவற்றையும் பார்த்து ஒன்றாக பார்த்து அதற்கு அப்பாலும் பார்க்கின்ற புறநிலை நோக்கம்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு டோட்டாலிஸ்டிக் வியூ என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த வியூ வந்து இந்த சைவத்திலே இருக்கின்றது. அதைத்தான் சொல்வார்கள், ஓது சமயங்கள் பொருளுணர் நூல்கள் ஒன்றோடு ஒன்று ஒவ்வாமல் உள பலவும். இவற்றில் ஜாது சமயம் பொருள் நூல் ஜாது என்னின் இது ஆகும் அது அல்லது எனும் பிணக்கது என்று, இதுதான் சமயம் அது சமயம் இல்லை என்ற பிணக்கு இல்லாமல் நீதியினால் இவையாவும் ஓரிடத்தே நின்றது ஒரு சமயம் அது சமயம் அது பொருள் நூல், அதை சொல்லுகின்ற நூல் தான் பொருள் நூல். ஆகையினால் இவையாவும் அது மறை ஆகமத்தே அடங்கிடும், எல்லாம் வந்து எங்களுடைய வேத ஆகமங்கள்ல அடக்கலாம் அடங்கும். இவை இரண்டும் அறநடைக்கு அடங்கும், ஒரே இறைவன் தான் அந்த அடிக்கைகளை வரும். இதான் இந்த காஸ்மிக் ட்ருத்ன்னு சொல்றது. அதான் நாங்கள் இந்த பொதுமையை பார்க்கின்றோம். அப்ப இந்த பொதுமையை பார்க்கின்றபடியினாலே இந்த தன்மையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்படினால இது காஸ்மிக் ட்ருத்ன்றதான் நாங்கள் அதை சொல்லுகின்றோம். இது வந்து இறைவனுடன் வந்து உள்ளுக்கு இருக்கிற அழுக்கை நாங்கள் நீக்குகின்ற தன்மையை காட்டுகின்றது. ஊரினின்ற என்னுள் எழுபரஞ்சோதி உள்ளவா காண வந்தருளாய், இன்னுக்குள்ளைகளுகின்ற சூதி காணவந்தருளா என்று சொல்லுகின்றார். அப்பனே ஆவியோடு ஆக்கை புரை புரை கனிய புகிந்து நின்று உருக்கி பொய்யிருள் கடிந்த மெய் சுடரே. மாணிக்கவாசகர் சொல்லுகின்றார், அப்பனே ஆவியோடு ஆக்கை என்னுடைய எலும் ஆவி என்னுடைய உடம்பு புரை புரை கனிய ஒவ்வொரு மயிர்காலோரும் அந்த உன்னுடைய அருள் புகுந்து நின்று உருக்கி பொய்யிருள் கடிந்த மெய் சுடரே. பொய்யிருளை நீக்கிவிட்ட மெய் சுடர் நீ வேதங்களாயும் வேதங்களின் பொருள்களாயும் இருந்தாலும் கூட இந்த மனத்திலே வர வேண்டும், மனத்தில் வராட்டி சரி வராது. சொல்லுவார்கள், இந்த பைபிள் ஒரு வசனம் இருக்கு, சொல்லுவார், இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாயிருக்கின்றது. இது மத்தேயு 15:8. அதைத்தான் சொல்லுவார்கள் என்று கேட்டால், இன்னொருத்திலையும் சொல்லுவார் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, நியாயத்து நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே உமது நாமத்தினால் தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா. இப்ப தீர்க்கதரிசனம் இப்ப உலக முடிவை பற்றியும் வந்துட்டு, May 21 உலகம் முடிஞ்சுன்னு சொன்னார்கள், இப்ப திருப்பி இப்ப October 21 போஸ்ட்போன் பண்ணிருக்கு. இப்படி அது மகிமையை குறைத்து விடுவார்கள். அப்ப உமது நாமத்தினால் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா, அற்புதங்களும் சிலவுகளை கேலி குத்தாக விடுகின்றது என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கிறக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். இது இயேசு கிறிஸ்துவே சொல்றேன். அப்ப எல்லாரும் அந்த கிறிஸ்துவனுடைய பெயரை சொல்லுகிறவருடைய பெயரை சொல்லுவதனாலேயோ சபையை கூட்டுவதாலேயோ அற்புதங்கள் செய்வதனாலேயோ இறைவன் அண்மித்து விடுவார் என்று சொல்ல முடியாது என்ற இருதயத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டும். அவர் சொல்லுவார், இறந்திருந்து உருக என் மனத்துள்ளே எழுகின்ற சூரியே, இந்த மனத்துக்குள்ள வருகின்றவன் இன்றெனக்கருடைய இருள் கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறை போன்று. அதை சொல்லுவார்கள் என்று கேட்டால், நீச்சை புனைந்தென்ன நீராட போயென்ன மனமே மாற்றி புறக்க வகையறிந்தாயிலே. சும்மா திருநீட்ட பூசி தீத்தமாடி கொண்டிருந்தான் மட்டும் பத்தாது, இந்த மனத்திலே அவன் வர வேண்டும், இந்த மனத்திலே அவன் வர வேண்டும். இது முக்கியம் பாத்தீங்களா, இவ்வளவு ஒற்றுமையாக இருக்கின்றது என்று. இப்படி இந்த இறைவனுடைய ஜோதியை பற்றி இன்றைக்கு நிறைய பார்த்திருக்கின்றோம். இந்த திருப்பி இதை பற்றிய நேரடி கலந்துரையாடல்களும் நேர்களுடைய கேள்விகளும் வரும்பொழுது இதை பற்றி மேலும் நாங்கள் விரிவாக ஆராயலாம். அதில் இன்னும் சொல்வதற்கு நிறைய இருக்கின்றது, அவருடைய கேள்விகளை பொறுத்து நாங்கள் இதை பற்றி சொல்லுகின்றோம். அடுத்த கடைசியாக சொல்லுவார்கள், ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டாம். நாங்கள் காரண காரியங்களை எடுத்து லாஜிக் எடுத்து இந்த புத்தகத்தில் அப்படி இருக்கு இந்த புத்தகத்தில் அப்படி இருக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்து இது சரியோ அது சரியோ நிறைய டெஸ்ட் பண்ணி சோதிக்க வேண்டாம். ராமகிருஷ்ணர் சொல்லுவார், ராமகிருஷ்ண பரமஹம்சர், ஒரு குளத்துல ஒரு குட்டை இல்லை குளம் இல்லை குட்டை சின்னதாக இருக்கிற தண்ணி கொடுக்கணும்னா குழப்பாம குடிக்கணும், அதுல போய் இதுக்கு எண்ணெய் கண்டு அலசி பார்த்துட்டு குடிக்கண்டா சீறுதான் வரும் இல்லையா. அது மாதிரி ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்க சோதிக்க வேண்டான் சுடர் விட்டு உளநங்கள் சோதி. அவன் சுடர் விட்டு பிரகாசித்துக் கொண்டு இருக்கின்றான் எங்களுடைய சோதி. அகத்திலே இருக்கின்றான், ஆன்மாவுக்கள் இருக்கின்றான், உள்ளத்திலே இருக்கின்ற இருளை கடிந்து போகின்ற ஒளியாக இருக்கின்றான், வெளியிலே இருக்கின்றான். அவனுடைய மா துக்கம் நீங்கள் உருவே, உங்களுடைய பெரிய துக்கங்களை எல்லாம் விட்டு விடுங்கள்.
அகத்தில் உள்ள இருளை நீக்குவதென்னா
சொல்லுவார்கள் இல்லையா, வருத்தப்பட்டு சாரஞ்சுவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு கிடைப்பார்கள் தருவேன். அதே மாதிரியாக மாதுக்கண் நீங்கள் ஒருவீர், மனம் பற்றி வாழ்மின், மனத்தை பற்றி வாழ்மின், சாதுக்கண் மிக்கீர் இறையே வந்து சார்மின்களே. எல்லாம் டெஸ்ட் பண்ணி கொண்டிருக்க தேவையில்லை, இறைவனிடம் போனால் மிச்சம் அவர் காட்டுவார். இதெல்லாம் நான் காட்டி அல்லது ரேடியோ கேட்டு வர வேண்டியில்லை. ஆனால் அந்த இறை உணர்ச்சியோடு நீங்கள் போகின்ற பொழுது எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி, எந்த மார்க்கத்தினராக இருந்தாலும் இந்த இறை உணர்வோடு நீங்கள் உங்களுடைய வழிபாட்டை செய்து கொண்டு அந்த வாழ்க்கையை அதன்படி நடத்த முயன்று கொண்டு வந்தால் அவன் வழி நடத்துவான். அவன் முன்னாலே உங்களுக்கு ஜோதியாக நிற்பான், விளக்காக நிற்பான், ஒளியாக நிற்பான் என்று கூறி இந்த ஒளிபற்றிய கலந்துகால் என்று சொல்ல முடியாது, விரிவுரை மாதிரியே அமைந்து விட்டது. அதை பூரணப்படுத்திக் கொண்டு மீண்டும் உங்களுடைய கலந்துகாலிலே சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
நன்றி டாக்டர் நம்புகிறார்களே. உங்களுடைய நேரத்தின் சிரமம் பாராமல் எங்களுடைய கலையகத்துக்கு வந்து உங்களுடைய சபையினை வழங்கியமைக்காக மீண்டும் மற்றொரு ஜார்கடவு நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி அடைகின்றோம். நன்றி, வணக்கம்.
நன்றி.